யாரும் உன் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, வல்லமையால் எம்மை நிறைந்தே ஆளுகை செய்ய. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அக்கினி நீங்க வந்துட்டீங்கன்னு சொன்னா எங்க வாழ்க்கை மாறிடும் அந்தவர, எங்க வாழ்க்கை எல்லாம் மாறிடும் அந்தவர். நீங்க வந்துட்டீங்கன்னு சொன்னா எங்க வாழ்க்கை எல்லாம் மாறிடும் அந்தவர். நல்ல கர்த்தருடைய ஆவியானவரே, உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பிரசன்னத்திற்காய் ஸ்தோத்திரம், உங்களுடைய வழிநடத்தலுக்காய் ஸ்தோத்திரம். எங்களை தொடர்ந்து நடத்துகிறார்கள் நசரேயனாய் இயேசுவின் நாமத்திற்கு தானே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்கள், ஏசாயா 59 அதிகாரம். ஏசாயா 59 அதிகாரம் 19 வசனத்தை வாசியுங்கள்.
அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார்.
கடந்த முறை நாம் செய்தியை பகிர்ந்து கொள்கிற பொழுது தேவ ஆவியானவரை நாம் எப்படி வரவைக்க முடியும் என்று சொல்லி சில குறிப்புகளை நாம் பார்த்தோம் இல்லையா? அதுக்கு பிற்பாடு சேர்ந்து தேவ ஆவியானவர் வந்துவிட்டா என்ன நடக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே, சபையில என்ன நடக்கிறது, அவர் என்ன செய்து கொண்டு இருக்கிறார் என்பதை குறித்து சில காரியங்களை நான் பார்க்க விரும்புகிறேன். 3 விதமான காரியங்கள் இந்த உலகத்திலே சவால் விடுகிறவைகளாக இருக்கிறது. 3 விதமான காரியங்கள் என்ன தெரியுமா? 3 விதமான காரியங்கள் எது, யார் எவையும் எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு சவால் விடுகிறதாக இருக்கிறது. என்ன தெரியுமா? 1, காட்டாக இருக்கிறது. 2, தண்ணீராக இருக்கிறது. 3, அக்னியாக இருக்கிறது. இது 3 எவரும் எதுவும் செய்யவே முடியாது பாருங்க. இது 3 எதையும் எவையும் எதுவுமே செய்ய முடியாது பாருங்க. ஆனா வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இவை 3 கர்த்தருடைய ஆவிக்கு ஒப்பாக வைத்திருக்கிறதையும் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இல்லையா? ஏன் என்று சொல்லி சொன்னால் அந்த 3 விதமான காரியங்களும் போகக்கூடாத இடங்களுக்கு செல்லும் பாருங்க. ஏமன்ல சொல்லுவார்கள், தண்ணீர் தன் வழியை தேடிக்கொள்ளுமா? தண்ணீர் எங்க விட்டாலும் ஏதோ ஒரு வழியில போய்கொள்ளும், ஏதாவது ஒரு வழியை பிடித்துக்கொள்ளும், அதை எவனாலும் நிறுத்த முடியாது. ஆனால் வேதத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஜீவ நதி என்று சொல்லி பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவ ஆவியானவர் அக்னிக்கும், தேவ ஆவியானவர் தண்ணீருக்கும், தேவ ஆவியானவர் பலத்த காட்டுக்கும் ஒப்பிடப்பட்டிருக்கிறதை நாம் மறுக்க முடியாமல் இருக்கிறது இல்லையா? அது தன் வழியிலே சென்று கொள்ளும் பாருங்க. இந்த இருதயத்திலே எவரும் கை வைக்க முடியாது. ஆனால் இந்த காட்டு இருக்குது பாருங்க, அது போய் போய் தினச்சு நினைச்சு நேரத்துக்கு அது போய் வந்து கொண்டே இருக்கும் பாருங்க. ஆனா எவரும் கை வைக்க முடியாது. தேவ ஆவியானவரும் இதே வண்ணமாகவே நம்முடைய வாழ்வுள்ளே அவர் நடத்துகிறார் என்பதை நாம் மறுக்கவே முடியாது. அக்னியை எவராலும் நிறுத்த முடியாது, அதை நோக்க முடியாது. டிரை பண்ணுவார்கள், அடதுலே அது 100 பொழுது நாம் 100 சொல்லிவிட்டு போய்விடுவோம். ஆனால் அது 10 தன் வேலையை காட்டி விட்டு தான் நிற்கும் பாருங்க. அதனால இது 3 விதமானதும் அசைக்க முடியாது. இந்த உலகத்திற்கு அது சவால் விடுகிறதாக இருக்கிறது. அவைகளே வேதத்திலையும் கர்த்தருடைய ஆவியானவருக்கு ஒப்பாக காட்டப்பட்டிருக்கிறது என்பதை நாம் மறுக்க முடியாது. இப்பொழுது அந்த வசனத்தை திருப்பி வாசியுங்கள்.
அப்பொழுது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார்.
கர்த்தருடைய ஆவியானவர் செய்கிற ஒரு காரியம் இருக்கு, என்ன தெரியுமா? சத்துருவானவன் வெள்ளம் போல வருகிற பொழுது என்ன செய்வாராம்? அவர் நமக்கு முன்பாக நிற்பார். இந்த பூமியிலே பிரச்சனை இல்லாத மனுஷன் கிடையாது. இந்த பூமியிலே உபத்திரம் இல்லாத மனுஷன் கிடையாது. இந்த பூமியிலே சோதனை இல்லாத மனுஷனும் கிடையாது. அதை விட நீங்க என்னமென்று பாத்தீங்கன்னா, சத்துருவானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று சொல்லி இருக்கிறான். அப்படி சத்துரு எழும்பி வருகிற பொழுது நடக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா, நடக்கிற ஒரு அதிசயமான காரியம் என்ன தெரியுமா, தேவ ஆவியானவர் எனக்கும் உனக்கு முன்பாக நிற்பார். இந்த உலகத்தில் நாம் அநேகரை நம்பலாம் பாருங்க, அநேக பலத்தை நம்பலாம் இல்லையா, நம்பக்கூடிய எதெல்லாம் இருக்குது அதையெல்லாம் நாம் நம்பி விடலாம். ஆனா 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 கர்த்தருடைய ஆவியானவரை நம்புங்க. ஏன் தெரியுமா, அவர் நமக்கு முன்பாக நிற்கிறது நிற்கிறது இல்லையா. யாத்ராகமம் 33 அதிகாரம், அதற்கு சில காரியங்களை வாசிச்சு ஆச்சரியமாக இருக்கிறது. யாத்ராகமம் 33:14-15 வாசிங்கள்.
அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும்.
மோசே என்ற தேவனுடைய மனுஷன் கேட்டுக்கொண்டதும் என்ன தெரியுமா, உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக போக வேண்டும், முன்பாக போக வேண்டும், என்னோடு வருகிறது அல்ல, எனக்கு முன்பாக உம்முடைய சமூகம் போக வேண்டும். அதை நான் விரும்புகிறேன். ஏன் ரகசியத்தை புரிந்தானோ தேவனை அவ்வளவுக்கு ஏன்ச்சினா, அதுக்கு முன்பு நீங்க பாத்தீங்கன்னா அவன் முகமுகமாய் தேவனோடு பேசுகிறானா, நண்பனை போல பேசுகிறானா. இதுவரைக்கும் நாம் தேவனோடு நண்பனை கூட பேசினது கிடையாது. நண்பனோடு எல்லாவற்றையும் எல்லாரும் கதைத்துக் கொள்வார்கள். நண்பனை போல பேச அந்த மனுஷன் என்ன தெரியுமா சொன்னா, உம்முடைய சமூகம் எனக்கு முன்பாக போகணும். அவனுக்கு தெரியும் இந்த ஜனங்களை கூட்டிட்டு போறது சும்மா விளையாட்டல்ல, வருகிற செங்கடலுக்கும் வருகிற எரிகோமதலுக்கும் வருகிற காரியத்திற்கும் ஒரு ஆள் முன்னுக்கு தேவை. இந்த ஜனம் என்ன நம்பி வரும், ஆனா நான் ஒருவரை நம்பி போகணுமே. அதனால மோசே என்ன தெரியுமா கேட்டான், ஒன்றும் வேணா அப்பா, ஆடுவனா மாடுவனா சாப்பாடு வேணா, ஒன்று வேணும், எனக்கு முன்பாக நீர் போகணும் ஐயா. இந்த வருஷத்திலே உனக்கு முன்பாக தேவ ஆவியானவர் போவாராக, உன் குடும்பத்துக்கு முன்பாக தேவ ஆவியானவர் கடந்து செல்வாராக. இது இல்லாமல் நீ கால் எடுத்து வைக்கிற எந்த கால்களாக இருந்தாலும் சரி, சறுக்கி விழுவாய் என்பதே சாதகமாகும் இல்லையா. தேவனுடைய ஆவியை உன் பக்கத்தில் வைத்துக்கள், உன்னோடு நிறுத்துக்கள். அதை விட ஆச்சரியம் என்ன தெரியுமா, இஸ்ரவேலர்கள் வழிநடத்தப்பட்டு வருகிற பொழுது முன்னுக்கு செங்கடல் இருந்தது, அக்கம் பக்கம் மலைகள் இருந்தது, பின்னுக்கு பார்வோனுடைய கூட்டம் நடந்த பொழுது ஆச்சரியமான ஒரு காரியம் நடந்தது என்ன தெரியுமா, வாசிங்கள் அதை. யாத்ராகமம் 13:21-22 வாசிங்கள்.
அவர்கள் இரவும் பகலும் வழிநடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேகஸ்தம்பத்திலும், இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார்.
அதே மாதிரி 14:19-20 வாசிங்கள்.
அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்பாக நடந்த தேவதூதனானவன் விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார். அவர்களுக்கு முன்னிருந்த மேகம் ஸ்தம்பமும் விலகி அவர்கள் பின்னே நின்றது.
தொடர்ந்து வாசிங்க.
அவர் எகிப்தியரின் சேனையும் இஸ்ரவேலரின் சேனையும் சாமுழுதும் ஒன்றோடொன்று சேராதபடி அவர்கள் நடுவில் வந்தது. எகிப்தியருக்கு அது மேகம் அந்தகாரமுமாய் இருந்தது, இஸ்ரவேலருக்கோ அது இரவை வெளிச்சமாக்கிட்டு.
இது ஆச்சரியம் பாருங்க, எனக்கு ஆச்சரியம். நீங்க கண்களுக்கு முன்பாக கற்பனையை கொண்டு பாருங்க. எனக்கு இன்றைக்கு விடிய இது வாசித்த பொழுது என் இருதயம் ஏதோ எரிந்தது போல இருந்துச்சு. பாருங்க பாருங்க, முன்னால் வச்சு பாருங்க, சும்மா போய்கண்டிருந்த அக்னி ஸ்தம்பம் மேகஸ்தம்பம் முன்னுக்கு சும்மா போய்கண்டிருக்கு ஐயா, பின்னுக்கு ஆபத்து நேரிட்ட பொழுது என்ன தெரியுமா நடந்தது, அந்த தூதனானவன் கடகடன்னு போய் பின்னுக்கு நின்றானா இல்லையா. சும்மாதான் கற்பனையில வைத்து பாருங்க, என்ன ஆச்சரியம் ஐயா இது. முன்னுக்கு செங்கடல் பக்கம் பக்கம் மலை, பின்னுக்கு பார்வோனுடைய படையா. அதுல ஆச்சரியம் என்ன தெரியுமா, அக்னி ஸ்தம்பம் அவங்களுக்கு வெளிச்சத்தை காட்டிச்சுது, பார்வோன் திண்டாடினான் நின்று பாருங்க, திண்டாடினான். சத்துரு வெள்ளம் போல் வருவதை கண்டு கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு முன்பாக நிற்பார் என்பது அசைக்க முடியாத வாக்கு தத்துவம் என்பதை நீ மறக்கவே கூடாது என்று தேவனுக்குள்ளே நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். சத்துரு வருவாயா, பல விதத்துல வருவான். தேவனுடைய ராஜ்யத்தை, தேவனுடைய வருகையை நெருங்க 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 நம்முடைய வாழ்க்கையிலே பிசாசுடைய கை அதிக விதமாக எழும்பிக் கொண்டு இருக்கும் ஐயா. ஆனால் நீ தேவ ஆவியானவர்களுக்குள்ளே மறைந்திரு, அவருடைய பலத்துக்குள்ளே அடங்கியிரு. அவருக்குள்ள வாயா, தேவன் அவர் நடத்தி செல்வார். மோசே சொன்ன உம்முடைய சமூகம் வேண்டும் ஆண்டவரே எனக்கு. இந்த வருஷத்துல எத்தனை பேர் இப்படி கேட்டீர்கள், ஆண்டவரே கர்த்தருடைய ஆவியானவரே பின்மாறியின் ஆண்டு சொல்லி, ஆண்டவரே இந்த வருஷத்தை உருவாக்கப்பட்டிருக்கிறது, உம்முடைய சமூகம் எனக்கு வேண்டும் அப்பா, நீர் என்னோடு வர வேண்டும் ஆண்டவரே, நீர் என் சபையோடு வரணும் ஆண்டவரே, நீர் என் ஊழியக்காரோடு வர வேண்டும் ஆண்டவரே சொல்லி எத்தனை பேர் தேவ சமூகத்திலே புலம்பினீர்கள். உம்முடைய சமூகம் இல்லாவிட்டால் என் சபையை இந்த இடத்திலிருந்து கொண்டு போகாதீங்க. உன்னுடைய சமூகம் வராவிட்டா, தேவனுடைய பிரசன்னம் வராவிட்டா, தேவனுடைய கரம் எங்களோடு வராவிட்டா, ஆண்டவர் எங்களை கொண்டு போகாதிரும். ஏன் தெரியுமா? பிசாசானவன் எங்களை வஞ்சித்து விடுவான் ஆண்டவரே, பிசாசானவன் எங்களோடு யுத்தம் பண்ணுவான் ஆண்டவரே. அதனால என்ன செய்ய வேண்டும்? நீர் எங்களோடு வரணும் அப்பா. பார்வோன் படை எதிர்த்து நிக்கிறது ஆண்டவரே, செங்கடல் எதிர்த்து நிக்கிறது ஆண்டவரே, எரிகோ எதிர்த்து நிக்கிறது ஆண்டவரே, ஆகையினால நீர் எங்களோடு வரணும் ஆண்டவரே. உங்களுக்கு தெரியுமா, இத்தனை திரளான சாட்சிகள் இருக்க, மேகம் போன்று இவ்வளவு திரளான சாட்சிகள் இருக்க, நாம் தேவனை அண்டிக் கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாமே. உன் பலத்தில் இந்த வருஷத்துல எதுவும் செய்ய முடியாது, என் படிப்புல இந்த வருஷத்துல எதுவும் செய்ய முடியாது, தேவனுடைய ஆவியானவருடைய பலத்திலேயே எல்லாம் ஆகுமல்ல. வேதம் சொல்லுகிறது என்னங்க? பலத்தினாலே அல்ல, பராக்கிரமத்தினாலே அல்லப்பா, உன் ஞானத்தினாலே அல்ல, என் ஞானத்தினாலே, என் புத்தியினாலே அல்ல, எல்லாம் தேவனுடைய ஆவியினாலே ஆகும். ஆகையினாலே தேவ ஆவியானவரை அண்டிக்கொள், கர்த்தருடைய ஆவியானவரை பிடித்துக்கொள். இந்த வருஷத்திலே தேவன் எனக்கு முன்பாக அவர் இறங்கினதுக்கான, ஆனா எனக்கு முன்பாக அவர் போக வேண்டும், என் குடும்பத்துக்கு முன்பாக அவர் போக வேண்டும், என் பிள்ளைகளுக்கு முன்பாக அவர் போக வேண்டும் என்ற தாகம் உள்ளவர்களாய், விருப்பம் உள்ளவர்களாய் இருங்கப்பா. தேவ ஆவியானவர் இந்த வருஷத்தில் உங்களை அளவில்லாமல் நடத்துவார். எனக்கு விருப்பம் என்ன தெரியுமா? எல்லாரும் தேவ ஆவியினாலே மூழ்கணும் பாருங்க, மூழ்கணும், கண்கள் பார்க்க. உங்கள் பிள்ளைகள் எல்லாம் தேவ ஆவினாலே மூழ்கிறதை பார்த்து ரசிங்கப்பா, ரசிங்க, அதை தேவனுடைய சமூகத்தில் சொல்லி கொண்டாடுங்க. அந்த வழிநடத்தலுக்குள்ள உங்கள் பிள்ளைகளை கொண்டு வாங்க. அளவில்லாமல் நிறைங்க ஆண்டவரே. அப்போஸ்தலர் முதலாவது அதிகாரம் எட்டாவது வசனம் வாசிங்க.
ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் வெளிநடைந்து எருசலேமிலும் ஜூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள்.
பரிசுத்தாவியானவர் நமக்குள்ள வருகிற பொழுது நடக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? சாட்சியுள்ள ஒரு வாழ்வு, சாட்சியுள்ளொரு வாழ்வு. பரிசுத்தாவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது, திருப்பி வாசிங்கத,
ஆவி உங்களிடத்தில்
வரும்பொழுது
நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும்
யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும்
பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள்.
யாருக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள்? தேவனுக்கு சாட்சிகளாய் இருங்கப்பா. நீயும் நானும் தேவன் எதிர்பார்க்கிற சாட்சியுள்ள வாழ்வு வாழ வேண்டுமேயானால் செய்ய வேண்டியது ஒன்று இருக்கிறது. என்ன தெரியுமா? தேவ ஆவியினாலே நிறைந்திருங்கள். என்னுடைய பலத்தில் சாட்சி வர முடியாது, உன்னுடைய பலத்தில் சாட்சியுள்ள வாழ்க்கையை கொண்டு வர முடியாது. சாட்சியுள்ள வாழ்வென்று சொன்னால் என்ன? சபையில நற்பெயர் எடுங்கள், சமுதாயத்திலையும் நற்பெயர் எடுங்கள். சாட்சியுள்ள வாழ்வு நம் ஒவ்வொருவருக்குள்ளேயும் வர வேண்டியது மிகவும் மிகவும் முக்கியமானது. அதை யார் கொண்டு வருவாராம்? நான் இல்லைங்க, நான் இல்ல. யாரு சாட்சியுள்ள ஒரு வாழ்வு? உன் குடும்பத்தில் ஒரு சாட்சி, உன் சபையில ஒரு சாட்சி, உன் சமுதாயத்தில் ஒரு சாட்சி. யார் கொண்டு வருவது? திருப்பி வாசிங்க இந்த வசனத்தை.
பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது,
பரிசுத்த ஆவியானவர் என்னிடத்தில் வரும் பொழுது
நீங்கள் வெளிநடைந்து
நீங்க பலனடைவீர்கள். வாசிங்க,
எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும்.
இந்த பாருங்க, நீங்க இருக்கிற இடங்கள் முழுவதிலும் என்ன செய்வீங்களா? சாட்சிகளா இருப்பீங்க, சாட்சிகளா இருப்பீங்க. எங்க? நாம இருக்கிற இடங்கள்ல. அந்த மனுஷன் ஒரு நல்ல மனுஷன், அந்த மனுஷன் ஒரு நல்ல மனுஷன், அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன், அவன் தீங்கு செய்ய மாட்டான், அவனை போல ஒரு மனுஷன் இல்ல என்று சொல்லி என்ன செய்வார்களா? சாட்சி கொடுப்பார்கள். இதுக்கு யார் தெரியுமா காரணம்? கர்த்தருடைய ஆவியானவர். தேவ வழிநடத்தலுக்குள்ள உங்கள் வாழ்க்கையை ஒப்படைங்கப்பா. இந்த வருஷத்துல முழுவதும் முழுவதுமாக உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில பெரிய ஒரு திருப்பத்தை கொண்டு வாங்க. தேவன் ஆவிக்குரிய அபிஷேக வல்லமுள்ள வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை நம் வாழ்க்கையில கொண்டு வருவார் என்று தேவனுக்குள்ளே நான் நம்புகிறேன். உங்க குடும்பத்துல நல்ல பெயர் இடுங்க இந்த வருஷத்துல, சபையில நல்ல பெயர் இடுங்க உங்க இந்த வருஷத்துல, சமுதாயத்துல நல்ல பெயர் இடுங்க இந்த வருஷத்துல. ஏன்? தேவ ஆவினாலே நீயும் நானும் நிரப்பப்பட்டு இருக்கிறபடியினால், தேவ ஆவினாலே வழிநடத்தப்படுகிறபடியினால், தேவ ஆவினாலே நிரப்பப்பட்டு வழிநடத்தப்பட்டு இருக்கிற ஒரு மனுஷனுக்குள்ள இவைகள் இருக்க வேண்டியது அதிக நிச்சயம், அதிக கட்டாயமும் ஆகும். ஆகையினாலே தேவ ஆவினாலே நிறைங்கப்பா, ஒவ்வொருவரும் நிறைங்க. அந்த அனுபவம் இல்லாதவங்க தேவனுடைய சமூகத்தில் விழுந்து கிடந்து அழுது குளறுங்க. ஆண்டவரை நிரப்பும், 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 நிரப்பும். என்னை நிரப்பும் ஆண்டவர், என்னை நிரப்பும். ஏதோ நிறைக்கிறார் நிறைக்கிறார் என்று சொல்லுகிறாங்களே, என்னை நிறையும் ஆண்டவர். அப்ப தெரியும் நான் என்னத்தை குறித்து பேசினேன் என்று சொல்லி. யோவான் 16:8 வாசிங்க.
அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்துணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும், நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்துக்கு போகிறபடியினாலே நியாயத்தை குறித்தும், இந்த உலகத்தின் அதிபதி நியாயந்தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார்.
அவர் என்ன செய்வாரா? தேவாவியானவர் வந்து என்ன செய்வாரா? அவர் வந்து
பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்துணர்த்துவார்.
அவர் வந்து யாரு மேல பாத்தீங்கன்னா பரிசுத்தாவியானது குறித்து குறிப்பிடப்பட்டிருக்கு. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவாரா? தேவன் ஆவியானவர் என்ன செய்வார்? அவர் நம்முடைய பாவத்தை கண்டித்துக் கொள்வார் ஐயா, அவர் உணர்த்துவாரா? உணர்த்துகிறது என்பது அது தனிப்பட்ட ஒரு அழைப்பு பாருங்க, அது லேசானது கிடையாது. ஒன்றை உணர்த்துவது என்பது லேசானது கிடையாது இல்லையா? என்ன செய்வாராம் பரிசுத்த ஆவியானவர்? அவர் பாவத்தை குறித்து கண்டிப்பா அது நேரத்தில் அது உணர்த்துவாராம். இந்த வேண்டுதல் எல்லாம் என்ன தெரியுமா? ஆண்டவரே இந்த வருஷத்துல என்னை கண்டித்து உணர்த்துங்கப்பா, ஆண்டவரை நான் சரிக்கு விடாதபடிக்கு, நான் தவறி விடாதபடிக்கு என்னை கண்டித்து உணர்த்துங்கப்பா. பலர் முகத்துக்கு பேசி விடுவார்கள், ஆனால் என் ஆண்டவர் தேவ ஆவியானவர் அவர் கண்டித்து உணர்த்தணும் பாருங்க. ஏன் தெரியுமா? நியாய தீர்ப்பு வருகிறது. திருப்பி அந்த வசனத்தை முழுத்தில் வாசிங்க.
அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும், நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்துக்கு போகிறபடியினாலே நீதியை குறித்தும்.
நீதியை குறித்து ஏன் தெரியுமா ஆண்டவர் போறாரு? அதனால அவர் வந்து சத்தியத்தை குறித்து நீதியை குறித்து உங்களுக்கு உணர்த்துவார், உங்களோடு பேசுவார் ஐயா. ஏன் தெரியுமா? நியாய தீர்ப்பு இருக்கிறது. ஆகையினால என்னுடைய வேண்டுதல் என்ன தெரியுமா? ஆண்டவர் என்னை கண்டித்து உணர்த்தும் ஆண்டவர், என்னை கண்டித்து உணர்த்தும் ஆண்டவர். எனக்கு தெரிந்தவர்கள் என் முகத்தை முறியாமல் இருந்து விடலாம், எனக்கு தெரிந்தவர்கள் அன்பாய் பேசி விடலாம், ஆனால் நீரோ என் ஆண்டவர், நீரோ என் ஆண்டவர். அவர் வந்த நோக்கமே இதுதான். அவர் வந்து என்ன செய்வாராம்? என்னுடைய வாழ்விலே நான் செய்கிற தவறுகளை கண்டித்து உணர்த்துவாராம். பாவம் என்று சொன்னால் என்ன? பாவம் என்று சொன்னால் என்ன? வேதம் சொல்லுகிறது, வேத வார்த்தைக்கு எதிரானவைகள் எல்லாமே பாவம் தான். விளங்குறதா? வேத வார்த்தைகளுக்கு எதிரானது எல்லாமே பாவம்தான். நீயும் நானும் நினைக்கிறவை மாத்திரம் அல்ல பாவம், அதே நேரத்திலே கண்டித்து உணர்த்துகிறது என்பதை மனச்சாட்சிக்கும் தேவாவியோடு மாறிடாதீங்க. இதுல பெரிய பிரச்சனை இருக்கிறது. என்ன தெரியுமா? மனச்சாட்சி என்று எல்லாருக்கும் ஒன்று இருக்கிறது. என்ன தெரியுமா? ஒரு தவறை செய்தா செய்யாதே என்று சொல்லி கொஞ்சம் துள்ளும் பாருங்க, அது மனச்சாட்சி. அது எல்லாருக்குள்ளையும் இருக்கிறது உண்டு, அநேகருக்குள்ளே அது செத்துவிடும் கொஞ்ச நாள்ல. ஏனென்று சொன்னால் ஒன்றை நாம் திரும்ப 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 செய்து கொண்டு இருந்தால் அது செத்துவிடும், அது செத்துவிடும். ஆனால் ரெண்டுக்கு வித்தியாசம் கண்டுபிடிக்க வேண்டும். தேவ ஆவியானவர் எப்பொழுது நம்மை கண்டித்து உணர்த்துகிறார் என்பதும், மனச்சாட்சி எங்களுக்கு எப்ப பதில் சொல்லுகிறது என்பதையும் சீக்கிரம் கண்டுபிடிங்கள். இல்லையோ உங்கள் வாழ்வு முழுத்திலும் உங்கள் மனச்சாட்சி பரிசுத்த ஆவியானவர் என்று நினைத்து வாழ்ந்து மடிந்து விடாதிருங்கள். அவர் பாவத்தை குறித்து கண்டிப்பாரையா செய்யாத, தேவனுக்கு தகுந்ததல்ல, தேவனுடைய மனுஷனுக்கு அது தகுந்ததல்ல. அவர் என்ன மாதிரி ஒன்னு சொல்ல மாட்டார் பாருங்க, எப்படி எல்லாம் சத்தம் போட்டெல்லாம் சொல்ல மாட்டார். அந்த குரலை கேளுங்கப்பா. சில பேருக்கு கேட்கறது போல தெரியும், அப்ப அந்த இடத்துல நின்று திருப்பி பாருங்க. இந்த சாமுவேல் என்ற புள்ளியாண்டானுக்கு விஷயமே புரியாம இருந்தான் பாருங்க. நாமளும் அநேக தடவைகள்ல விஷயம் புரியாமல் இருந்திருக்கூடாது. தேவன் ஆவியானவர் பேசுகிறதும் உணர்த்துகிறதும் தேவ ஆவியானவர் நம்மளோடு இடைபடுகிறதும் தேவன் நம்மளோடு இடைபடுகிறதையும் கேட்காதவர்கள் போல இருந்து விடாதிருங்கள். ஆண்டவரே இந்த வருஷத்திலே என்னை கண்டித்து உணர்த்துங்கப்பா, நான் உங்களோட என்னை நெருங்க விரும்புகிறேன், உங்களுடைய சமூகத்தை நான் நெருங்க விரும்புகிறேன், தேவனை உங்களோடு நான் நெருங்க விரும்புகிறேன்ப்பா. தேவனை பற்றி கொள்ளுங்கள். எபேசியர் 4வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிங்க.
ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவென,
ஆதலால் கர்த்தரின் நிமித்தம் கட்டுண்டவனாகி நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது. அவனுக்கு தெரியும் பாருங்க, கேட்கவே மாட்டாங்கன்னு சொல்லி அதனால சொல்றான், நான் கர்த்தருக்குள்ள இந்த இடத்துல இருக்கிறேன்னப்பா, கட்டுண்டவர்களாக இருக்கிறேன். ஆண்டவரே சொல்லுங்க, வாசிங்க தொடர்ந்து.
ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து,
பாத்திரவான்களாய் நடங்க,
மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உள்ளவர்களாய்,
மிகுந்த பொறுங்க, மிகுந்த மனத்தாழ்மையும்
சாந்தமும்
சாந்தமும்
நீடிய பொறுமையும்
நீடிய பொறுமையும்
உடையவர்களாய்
உடையவர்களாய்
அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி,
அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி,
சமாதான கட்டினால் ஆவியின் உரிமையை காத்துக் கொள்வதற்கு யாத்கிரதையாயிருங்கள்.
சமாதான கட்டினால்
ஆவியின் உரிமையை காத்துக்கொள்வதற்கு
காத்துக் கொள்ளுங்க. சமாதான கட்டினால் என்ன செய்யுங்க, ஆவியானவர் கொடுத்த அந்த உரிமை இருக்கு பாருங்க, அதை காத்துக் கொள்ளுங்கப்பா. அப்படியானால் என்ன தெரியுமா சொல்லுகிறேன், தேவ ஆவியானவர் நமக்குள்ளே ஒரு மனத்திலே நம்மளை நடத்துகிறவராயிருக்கிறார். ஆகையினால தேவன் உனக்கும் எனக்கும் கொடுத்த அந்த ஒரு மனப்பாட்டை உடைத்து விடாத, அதை ஏனோ தானோன்னு சொல்லி நினைத்து விடாத. ஏன் தெரியுமா, அது தேவ ஆவியினால் கொடுக்கப்பட்டது, ஒரு மனுஷனால கொடுக்கப்படல, நம்மளால எழுதப்பட்டு இங்க வைக்கப்படல, அது தேவாவினாலே கொடுக்கப்பட்டபடியினால் ஒரு மனப்பாட்டை என்ன செய், உடைத்து விடாதேப்பா. என்ன சொல்றான் தெரியுமா, நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்திமதி என்னவெனில், புத்திமதி நீங்க கேட்கலாம் கேட்காமல் விடலாம், நான் புத்திமதியை ஏற்றுக்கொள்ளலாம் ஏற்றுக்கொள்ளாம விடலாம், ஆனால் தேவனுக்குள்ளே தேவ மனுஷன் சொல்லுகிற புத்திமதி என்னவெனில், சமாதான கட்டினால், சமாதான கட்டினால் ஆவியின் ஒரு மனத்தை காத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது நாம் பார்க்க. ஆகையினால உனக்கும் எனக்கும் உனக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்ட இந்த ஒரு மனத்தை உடைச்சு விட்டுறாதப்பா. ஏன் தெரியுமா, அது இருக்கிறது எப்படி தெரியுமா, தேவ ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார் என்பதற்கு அது முக்கிய காரணமாக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடும். பெந்தகோஸ்தே நாள்லண்டு வந்து ஒருமனமாய் இருந்தவர்கள் மத்தியிலே அவர் இறங்கினார். இறங்கின தேவாவியானவர் செய்தது என்ன தெரியுமா, நமக்குள்ளே இன்னும் 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 ஒருமனத்தை ஊட்டி இருக்கிறார், அதை உடைத்து விடாதிருங்கள், உடைத்து விடாதிருங்கள். ரோமர் 8வது அதிகாரம் 26-27 வாசிங்கள். ரோமர் 8:26-27
அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சலோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார்.
முதல் வசனத்தை திருப்பி வாசிங்க.
அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார்.
அந்தபடியே ஆவியானவரும் நம்முடைய பலவீனங்கள்ல என்ன செய்கிறாராம்,
உதவி செய்கிறார்,
உதவி செய்கிறார். ஐயா, உன் பலவீனத்துல தேவ ஆவியானவர் உதவி செய்வாராக, திருப்பி வாசிங்க இந்த வசனத்தை.
அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால்
நம்முடைய பலவீனங்களிலே தேவ ஆவியானவர் இந்த வருஷத்திலே உதவி செய்வாராக. அவர் எங்களுக்காக வேண்டி வேண்டுதல் செய்கிறாராம். அவர் எங்களுக்காக வேண்டி ஜபம் பண்ணுகிறாராம். அவர் எங்களுக்காக வேண்டி பிதாவை நோக்கி விண்ணப்பிக்க, ஐயா இவரால் இயலாது, இவனுக்கு இப்படி இப்படி இருக்கிறது, உதவி செய்யணும், நான் உதவி செய்யணும் இவனுக்கு, உனக்கு நான் உதவி செய்யணும் என்று சொல்லி பலவீனத்தில் என்ன செய்கிறார்களா? உதவி செய்கிறாரா? தேவ ஆவியானவரை பெற்ற நம் ஒவ்வொருவருக்குள்ளேயும் பலவீனமாய் இருக்கிறவர்களுக்கு உதவி செய்ய கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாமே. இந்த வருஷத்தில் ஆண்டவரே, நீர் எனக்கு உதவி செய்கிறது போல நானும் மற்றவர்களுக்கு உதவி செய்யணும் அப்பா. நீர் என்னுடைய கரத்தை பிடித்து நடத்துகிறது போல நானும் மற்றவருடைய கரத்தை பிடித்து நடத்தணும் ஆண்டவரே என்று சொல்லி பலவீனம், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா. இத பாருங்க, நான் பலவீனம் அற்றவன் என்று சொல்ல என்னால முடியாது. நீங்க யாராவது இருந்தா அது உங்க பிரச்சனை. ஆனா நான் தேவனுக்குள்ளே பலவீனமானவன். எனக்கு தேவ ஆவியானவர் இந்த வருஷத்துல உதவி செய்யணும். நான் தேவனோடு நடக்கணும். நான் தேவ ஆவியாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். நான் அளவில்லாமல் அவரோடு என்னுடைய உறவை நான் தொடர்ந்து பிடித்து பட்டிக்கொள்ள வேண்டுமே. ஆனால் தேவன் என் பலவீனத்திலே எனக்கு உதவி செய்ய வேண்டும். அடுத்த வசனத்தை வாசிங்க.
ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார்.
அவர் என்ன செய்கிறாரா? தேவாவியானவர் என்ன செய்கிறார்?
இருதயங்களை ஆராய்ந்து,
இருதயங்களை என்ன செய்கிறாராம்?
ஆராய்ந்து
பார்க்கிறார். என்னுடைய இருதயத்தை ஆராயும் ஆண்டவர். தாவீது ராஜா என்ன தெரியுமா சொன்னா? வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் இருக்கிறதா? வேதனை ஆண்டவரே உமக்கு, உம்முடைய சமூகத்துக்கு, பரிசுத்தாவியானவரே உமக்கு நான் வேதனை உண்டாக்கி என்னிடத்தில் ஏதாவது இருக்கிறா? என்னை ஆராய்ந்து பாரும் ஆண்டவர், என்னை ஆராய்ந்து. அதனாலே தான் அவன் அவள் ஆண்டவருடைய மனதுக்கு ஏற்றவன் என்று சொல்லி வேதம் பிடிக்கும். மனதுக்கு ஏற்றவன். அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க.
ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்த வான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை.
பரிசுத்த வான்களுக்கு வேண்டுதல் செய்கிறபடியினாலே அவர் என்ன செய்கிறாராம்? இருதயங்களை
ஆராய்ந்து
பார்க்கிறார். ஏன் தெரியுமா? இந்த இருதயத்தில் என்னப்பா இருக்கிறது? தேவனுக்கு பிரியமில்லாதது ஒன்று இருக்கிறதா? தேவன் விரும்பாதது ஒன்று இருக்கிறதா? தேவன் அங்கீகரியாதது ஒன்று இருக்கிறதா? ஏன் தெரியுமா? இருதயமாகிய பலிபிடத்திலே அக்கினியானது எப்பொழுதும் இருந்து கொண்டு இருக்க வேண்டும். இந்த இருதயத்தில் என்ன இருக்கணும்? தேவ பிரசன்னம், தேவ வழிநடத்தல், தேவனுடைய அக்கினி எப்பொழுதும் என்ன செய்யணும்? அந்த இருதயத்துக்குள்ளே பாவம் வராது பாருங்க, அநியாயம் வராது பாருங்க, அக்கிரமம் வராது பாருங்க. தேவன் விரும்புகிறபடி அக்னியானது என்ன செய்ய வேண்டுமா? எரிந்து கொண்டு இருக்க வேண்டும், எரிந்து கொண்டு இருக்க வேண்டும் இல்லையா? ஆகையினால என் இருதயம் எப்படிப்பட்ட, எரேமியா 17:9 அருமையாக என் இருதயத்தை குறித்து சொல்லு. வாசிங்க, எரேமியா 17:9 சீக்கிரம் வாசிங்க.
எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாய் இருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார்?
அதை அறியத்தக்கவன் யாரப்பா? எல்லாவற்றை பார்க்கலும், திருப்பி வாசிங்க,
எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது.
எல்லாவற்றை பார்க்கலும் இருதயம் எப்படிப்பட்டது? ஆண்டவரே என் இருதயத்தை பார்மையா, என் இருதயத்தை பார்மாண்டவரே, என் இருதயத்தை பார்மாண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவர் என் இருதயத்தை ஆராய்கிறாரா? பரிசுத்தவான்களுக்காய் தேவன் தேவனிடத்தில் வேண்டுதல் செய்கிற பொழுது அவர் என்ன செய்கிறாராம்? எங்கள் இருதயத்தை என்ன செய்கிறார்? ஆராய்ந்து பார்க்கிறாராம். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? பாசிங்க,
எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளதும்
கேடுள்ளதுமா இருக்கிறதாம் இல்லையா?
அறியத்தக்கவன்
யாரப்பா? உன் இருதயத்தை உனக்கு தெரியுமா? என் இருதயத்தை குறித்து எனக்கு என்ன தெரியும்? இருதயத்தை குறித்து சிந்திப்பவன் யா? இருதயத்தை குறித்து யோசிப்பவன் யா? இருதயம் என்ன செய்கிறது? நல்லதை யோசிக்கிறதா? நல்லது வருகிறதா? கெட்டது வருகிறதா? எதையும் யோசிப்பது கிடையாது இல்லையா? அதோடு சேர்த்து 2 சாமுவேல் 6:16 வாசிங்கள். 2 சாமுவேல் 6:16 பதினாறாவது வசனம் சீக்கிரம் வாசிங்க.
கர்த்தருடைய பட்டி தாவீதின் நகரத்துக்குள் பிரவேசிக்கிற போது சவுலன் குமாரத்தியாக மீகாள் பலகனி வழியாய் பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவன் அவமதித்தாள்.
தன் இருதயத்தில் என்ன செய்தாங்களா?
அவமதித்தார்.
தேவ மனுஷனை அவமதித்தாளா? யாரு ராஜா? சமஸ்த இஸ்ரவேலரையும் சரித்திரபூர்வமாக நிரூபிக்கத்தக்கப்பது என்ன தெரியுமா? சில பேர் நினைப்பாங்க பைபிள் தான் இதெல்லாம் போடப்பட்டிருக்குன்னு சொல்லி. இல்லை, சரித்திரபூர்வமாகவும் ராஜ்யங்கள் நிரூபிக்கப்பட முடியும். இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற கிராமங்கள், தேசங்கள் எல்லாம் இன்றைக்கும் இந்த உலகத்திலே தான் இருந்து கொண்டு இருக்கிறது. ராஜ்யங்கள் யார் யார் எந்த வருஷத்தில் எந்த ஆண்டிலே ஆண்டார்கள் என்பதும் இதே வேதத்திலே தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே நீங்க நினைக்க கூடாது ஏதோ ராஜா என்று சொல்லி. சமஸ்த இஸ்ரவேலர் ஆண்ட ராஜா கர்த்தருடைய பரிசுத்தப்பட்டி அவன் கொண்டு வருகிற பொழுது சவூலின் குமாரத்தை என்ன செய்தாலும் தெரியுமா? இருதயத்திலே இருதயத்திலே அந்த மனுஷனை அவமதித்தான். என் ஆண்டவருக்குள்ளே நான் வேண்டிக் கொள்ளுகிறது என்ன தெரியுமா? உங்கள் இருதயங்களே இந்த வருஷத்திலே எவரையும் அவமதியாதிருங்கள். அதன் பின்னணி காரியங்கள் பாரதூரமாக இருந்தாலும் கர்த்தருக்குள்ளே ஏன் தெரியுமா? உன் இருதயத்தையும் என் இருதயத்தையும் ஒருவர் ஆராய்ந்து கொண்டு இருக்கிறார், ஒருவர் அவதானித்து பார்த்துக் கொண்டு இருக்கிறார். அதனால நான் சொல்றேன், அதனால நான் வேண்டிக் கொள்றேன், அதனால நான் சொல்லுகிற புத்துமதி என்னவென்றால் எவரையும் உன் இருதயத்திலே அவமதிக்க துணியாத. அது தேவ ஆவியை பெற்று உனக்கு தகுந்ததல்ல. சகரியா 7:12 வாசிங்கள். சகரியா 7:12 சீக்கிரம் வாசிங்க.
வேதத்தையும் சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்கதரிசிகளை கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும் கேளாதபடிக்கு தங்கள் இருதயத்தை வைரமாக்கினார்கள். ஆகையால் மகா கடுங்கோபம் சேனைகளின் கர்த்தரிடத்தில் உண்டாயிற்று.
தங்கள் இருதயத்தை என்ன செய்தாங்களா?
வைரமாக்கினார்.
திருப்பி வாசிங்க.
வேதத்தையும்
சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய்
முந்தின
ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்க தரிசிகளை கொண்டு எழுதினாரா? சரிதானே? அதனாலதான் நான் போன கடந்த முறை பிரசங்கித்த பொழுது பிரசங்கிச்சு என்ன தெரியுமா? தேவ வார்த்தைகளை கவனித்து கேளுங்க. அப்பொழுது தேவ ஆவியானவர் என்ன செய்தாராம்? நிரப்பினாராம் ஜனங்கள். அந்த திருப்பி வந்த வசனத்தை வாசிங்க.
வேதத்தையும் சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஆவியின் மூலமாய் முந்தின தீர்க்க தரிசிகளை கொண்டு சொல்லி அனுப்பின வார்த்தைகளையும் கேளாதபடிக்கு தங்கள் இருதயத்தை வைரமாக்கினார்கள்.
தங்கள் இருதயத்தை என்ன செய்தாங்க? வைரமாக்கினாங்க. பாருங்க, வைரக்கட்டல் நம் வாழ்க்கையில இருக்கிறதோ இல்லையோ, வைரமான இருதயங்கள் நம் வாழ்க்கையில இருக்கிறது என்பதை நாம் மறக்க முடியாது. ஆகையினால நான் சொல்லுகிறது என்னவெனில், முந்தின தீர்க்க தரிசிகளை கொண்டு எழுதின வார்த்தைகளை கேட்கிற பொழுது உங்கள் இருதயத்தை வைரமாக்கி கொள்ளாதிருங்கள். ஏன் தெரியுமா? தேவன் உன்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து கொண்டு இருக்கிறார். தேவன் உன் இருதயத்தை கவனித்துக் கொண்டு இருக்கிறார். பக்கத்தில் இருக்கிறவங்க கவனிக்கிறாங்களோ இல்லையோ, ஊழியக்காரர்கள் என்ன கவனிக்கிறாங்களோ இல்லையோ, ஒரு காரியம் இருக்கிறது. தேவ ஆவியானவர் உனக்கா வேண்டி பரிந்து பேசுகிற தேவ ஆவியானவர், பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்கிற தேவ ஆவியானவர் உன்னுடைய என்னுடைய இருதயம் என்னத்தை சிந்திக்கிறது, என்னத்தை பேச துடிக்கிறது, என்ன செய்ய நினைக்கிறது என்பதை அவர் கவனித்துக் கொண்டு இருக்கிறார் என்பதை நீ மறுத்து விடாதே. அப்போஸ்தலர் 5:4 வாசிங்க. அப்போஸ்தலர் 5:4.
அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாய் இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்னும் அதன் கிரிய முன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உறுதியத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? நீ மனுஷனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான்.
நீ தேவனிடத்தில் பொய் சொன்ன இருதயத்திலே, இருதயத்தில் நீ என்ன? அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க. வடிவே கேளுங்க.
அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதாய் இருக்கவில்லையோ?
பாருங்க, இதுல முழுத்திலும் வாசிக்கலாம், டைம் இல்ல. பாருங்க, அந்த வசனத்தை மாத்திரம் வாசி நான் கடந்துட்டேன். வாசிங்க. அதை
விற்கும் முன்னே அது உன்னுடையதாய்
இருக்கவில்லையோ?
அதை விற்ற பின்னும் அதன் கிரியம் உன் வசத்தில்
இருக்கவில்லையோ?
நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன?
இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? தேவ ஆவிக்கு விரோதமாக நீ பொய் சொல்ல இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டது என்ன? ஏன் தெரியுமா? தேவ ஆவியானவர் என் இருதயத்தை ஆராய்ந்து கொண்டு இருக்கிறாரே. ஆராய்ந்து கொண்டு இருக்கிறாரே, பார்த்துக் கொண்டு இருக்கிறாரே. அவர் உனக்கு உதவி செய்ய அனுப்பப்பட்டவர், அவர் உனக்காய் பரிந்து பேச அனுப்பப்பட்டவர். நீ அவரிடத்திலே போய் சொல்லது ஆகுமா. மோசேனுடைய காரியத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு, என் தாசனாகி மோசேக்கு விரோதமாக பேசுவதற்கு உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது. அது மோசே குறித்து பேசப்பட்டது. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு விரோதமாக பேசப்பட்டாலும் அவங்க ஆவினால நிறைந்திருந்தாங்க. அப்போஸ்தலர் காலம் பாருங்க, சும்மா நெருப்பு வெடித்து கிளப்பின காலம் பாருங்க. அந்த காலத்தில் அவங்க ஆவினால நிரப்ப அவங்க சொல்றா, யோ நீ நினைச்சா எங்களுக்கு தான் போய் சொன்னு, ஆனா நீ கர்த்தருடைய ஆவிக்கு விரோதமாய் போய் சொன்னியே என்று சொல்லி கேட்டான். ஐயா, உன் இருதத்தை ஆராய்ந்துகொள், உன் இருதத்தை ஆராய்ந்து பார். ஏன் தெரியுமா, ஏன் தெரியுமா, என் ஆண்டவர் உன்னுடைய என்னுடைய இருதயத்தை கவனித்துக் கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறாரா, கவனித்து பார்த்து கொண்டு இருக்கிறாரா? ஏன் தெரியுமா, அவர் எனக்கு உதவி செய்கிறவர், அவர் பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்ய, பலவீனமாயிருக்கிறவர்களுக்கு உதவி செய்ய எனக்கா வேண்டி அவர் வந்திருக்கிறார் அல்லவா. ஆகையினால நீ செய்கிறதை குறித்து கவனம் உள்ளவனாய் இரு. எபேசியர் 3:16 வாசிங்க.
நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி.
திருப்பி வாசிங்கது.
நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும்.
நீங்கள் அவருடைய ஆவியினாலே
உள்ளான
மனுஷனையிலும்
வல்லமையாய்
பலப்படுங்கப்பா. நீ தான் என்ன செய்ய வேண்டும், இந்த வருஷத்துல அவருடைய ஆவியினால உள்ளான மனுஷன பலப்படுங்க. நாமெல்லாம் வெளியில நல்லா இருக்கிறோம் பாருங்க, அருமையாக இருக்கிறோம் பாருங்க, இன்பமாக இருக்கிறோம் பாருங்க, ஆனா நமக்கு உள்ளான வாழ்க்கை ஒன்று இருக்கிறது என்பதை நாம் மறுக்க கூடாதே. திருப்பி வாசிங்க அந்த வசனத்தை.
நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும்.
நீயும் நானும் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனிலே பலப்படுங்கப்பா. இந்த உள்ளான வாழ்க்கையில இந்த வருஷத்திலே பெரிய ஒரு மாற்றம் உண்டா. வெளியான வாழ்க்கை இருக்கிறதுக்கு பாருங்க, பாத்திரத்தின் உள்பக்கத்தை முதல்ல சரிப்படுத்தன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். நம்முடைய உள்ளான வாழ்க்கை சரியாக நம்ம ஆண்டவர், எல்லாரும் வழிவாழ்க்கையை பார்த்துக் கொள்வார்கள். சமுதாயத்தில இருந்து உலகத்துல எங்கேயும் வழிவாழ்க்கையை பார்த்துக்கள், ஆனா உள்ளான வாழ்க்கை அது எல்லாருக்கும் தெரியாது, அது எல்லாருக்கும் புரியாது. ஆனா அதுல கிறிஸ்துவுக்குள்ளே தேவ ஆவில நீ என்ன செய், பலப்படப்பா, தைரியப்படு, தேவ ஆவிலாலே நிறை, நரம்புகள் உருவாகி தசைகள் உருவாகி உன் உள்ளான வாழ்க்கை புஷ்டியாகிட்டிருக்கும் இந்த வருஷத்துல. ஏன் தெரியுமா, தேவ ஆவியானவர் அதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார், அதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆகையினால உன் உள்ளான வாழ்க்கை இந்த வருஷத்துல அநேக கனிகளை கொடுக்கட்டுக்குமே. உங்க உள்ளான வாழ்க்கை இந்த வருஷத்துல அநேக நன்மையான காரியங்களை காண வைக்கட்டுக்குமே. உள்ளுக்கு இருக்கிறது தாயா வெளியே வரும். உள்ளுக்கு நான் எப்படி இருக்கிறேனோ அப்படித்தான் வெளியே நடந்து கொள்வேன். ஆகையினால என் உள்ளான வாழ்க்கை இந்த வருஷத்திலே மாற்றும் ஐயா, என் உள்ளான வாழ்க்கை இந்த வருஷத்திலே மாற்றும் ஆண்டவரே. கடந்த வருஷத்திலே நாம் இருந்தது, நமக்கு ஒருவேளை நமக்கு சில காரியங்கள் தெரிந்தும் நாம் என்ன செய்வது, அதை கண்டுகொள்வதில்லை. சரியா நான் பேசுறது, சில வேளைகள் என்னுடைய வாழ்க்கையில் ஓஹோ இது சரியில்லை ஆண்டவரே, இது இது என் மனசாட்சிக்கே சரியில்லாம இருக்குது, இது எனக்கு ஏற்றதாக இருக்குல்ல, வேப்பா இது என்று சொல்லி நாம் நினைக்கிற நேரங்கள் இருக்கிறது. அவைகளை இந்த வருஷத்தில் விட்டுவிடு. நமக்கு தெரிந்தும் நாம் செய்யக்கூடாது. நம்முடைய மனதுக்கு அது அடிபட்டும் சில வேளைகள் அது மனச்சாட்சியில வந்து அப்படி தடுக்கப்பட்டு போகும் பாரு. இது நல்லதில்லப்பா, அதிலே பலப்படு. ஆவி இந்த வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய காரியங்கள், ஆவிக்குரிய விசுவாசத்திலே, ஆவிக்குரிய வரங்களிலே பலப்படையா. இந்த வருஷத்துல நீ போன வருஷத்தை இடத்து இருந்த இடத்தை விட்டு ஒரு 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 பகுதிக்கு போ. தேவாவினாலே நிறைக்கப்படுவாயாக, அளவில்லாமல் நிறைக்கப்படுவாயாக. அந்த உள்ளான மனுஷன் மாற்றப்படுவானாக தேவ ஆவியினாலே. 1 பேதுரு 1:2 வாசிங்க.
இயேசு கிறிஸ்துவின் அற்புதலாகிய பேதுரு, பொந்து கலாத்தியா, கப்பத்தோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்களில் சிதறி இருக்கிறவர்களில் பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது.
திருப்பி வாசிங்க, திருப்பி.
இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு, பொந்து, கலாத்தியா, கப்பத்தோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்களில் சிதறி இருக்கிறவர்களில் பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தம் ஆக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறவதாவது.
எனக்கு முடிச்சு கொண்ட ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? தெரிந்து கொள்ளப்பட்ட. எனக்கு அருமையாக பிடிச்ச வார்த்தை இல்ல. வாசித்த பொழுது இந்த மனதில் நின்றது அதுதான். நான் பேச நினைச்சது உண்டு, ஆனா நினைச்ச இந்த இருதயத்தில் இருந்தது என்ன தெரியுமா? தெரிந்து கொள்ளப்பட்ட. இன்னைக்கு சும்மாவே ஒரு மனுஷனோட பேச முடியல. பரதேசிகள் என்று சொல்லி பேச முடியுமா? பரதேசிகள் சொல்லிச்சுன்னா அவங்களுக்கு நாடே கிடையாது, அலைஞ்சு தெரிகிறவர்கள் இல்லையா? பரதேசிகள் இல்லையா? அவர்களுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவர்களுக்கு நான் எழுதுகிறது என்ன வந்துச்சு? அதை வாசிக்க தொடர்ந்து.
கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவுள்.
கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவுளாக. இரண்டாவது வசனத்தின் முன்பதியிலிருந்து வாசிங்க. பிதாவாகிய தேவனுடைய இரண்டாவது வசனத்தை வாசிங்க.
பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே.
ஆவியானவரின்
பரிசுத்தமாக்குதலினாலே.
இந்த பாருங்க, ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதல். இந்த வருஷத்துல, இந்த வருஷத்துல ஆவியானவர் என்னை பரிசுத்தமாக்கு. ஆவியானவர் என்ன பரிசுத்தமாக்கணும் அதை கேளுங்க. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு எழுதுறா, பரதேசிகளாக அழைக்கப்பட்டவர்களுக்கு எழுதுறா. என்ன தெரியுமா? ஆண்டவரே, இந்த வருஷத்திலே, இந்த வருஷத்திலே எனக்கு பரிசுத்தமாக்கும். ஆண்டவரே, பரிசுத்தமா என்னது? தேவனுக்கு முன்பாக நீதியாய் வாழுங்க, அநியாயம் செய்யாதிருங்க, அக்கிரமம் செய்யாதிருங்க. தேவனுக்கு முன்பாக நிற்க முடியுமா? உன்னால் இன்றைக்கு அநேகர் மனுஷர்களுக்கு முன்பாகவே நிற்க முடியல, தேவனுக்கு முன்பாக எப்படி நிற்பது? ஆகவே பரிசுத்தாவியானவர் என்ன செய்கிறாராம்? தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளை பரிசுத்தமாக்குகிறாராம். ஏசாயா தீர்க்கதரிசி அவன் புலம்பின பொழுது, அக்கினித்தனால் வைக்கப்பட்ட பொழுது அவன் என்னத்தினான்? உன் பாவம் நீங்கிட்டுக்கும். அக்கினித்தனால் வந்தவுடனே என்ன? உன் பாவம் நீங்கிட்டுக்கும். இந்த வருஷத்திலே அந்த அக்கினி உன்னை பச்சை கட்டுக்கும் ஐயா. என்ன அக்கினி? கர்த்தருடைய ஆவியானவருடைய அக்கினி உன்னை பட்சிக்கட்டுக்கு, பட்சிக்கட்டு. அதை விட மேலானது என்ன தெரியுமா? நீங்க இந்த பரிசுத்தமாக்குங்க ஆண்டவர. கர்த்தருடைய ஆவியானவர் கொடுக்கப்பட்டது நோக்கம் அது. அதனால அவர் என்னை பரிசுத்த, அதனாலே தான் அவருக்கு பெயரே என்ன? பரிசுத்த ஆவியானவர். கர்த்தருடைய ஆவியானவர், அவர் பரிசுத்த ஆவியானவர். கடைசியாக ஒரு வார்த்தை வாசிக்கிறேன் பாருங்க. வெளிப்படுத்தல் ரெண்டு, இரண்டாவது அதிகாரம் முதலாவது வசனத்திலிருந்து ஏழாவது வசனம் வரைக்கும் வாசிங்க.
எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், ஏழு நட்சத்திரங்களை தம்முடைய வலதுகரத்தில் ஏந்தி கொண்டு ஏழு பொன் குத்து விளக்கல் மத்தியிலே லாவிக் கொண்டிருக்கிறவர்
சொல்லுகிறதாவது,
உன் கிரிகைகளையும் உன் பிரயாசத்தையும் உன் பொறுமையையும் நீ பொல்லாதவர்களை சகிக்க கூடாமல் இருக்கிறதையும் அப்போஸ்தலர் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் என்று சொல்லுகிறதை நீ சோதித்து அவர்களை பொய்யர் என்று கண்டறிந்ததையும் நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இழைப்படையாமல் பிரயாசப்பட்டதை அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறையுண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனந்திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனந்திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தின் நீக்கி விடுவேன்.
மூன்றாவது வசனத்திலிருந்து வாசிங்க. நீ சகித்துக்
கொண்டிருக்கிறதையும் பொறுமையாயிருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இழைப்படையாமல் பிரியாசப்பட்டதை அறிந்திருக்கிறேன். ஆகிலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறையுண்டு. ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனந்திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்தில் நீக்கி விடுவேன்.
ஆறாம் வசனத்தை வாசிங்க.
நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதத்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய், இது உன்னிடத்தில் உண்டு. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதீசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது.
எனக்கு பிடிச்சது ஒரு காரியம் இருந்த ஆறாம் வசனத்தை திருப்பி வாசிங்க.
நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதத்தரின் கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய்,
நீ வெறுக்கிறாய்,
இது உன்னிடத்தில் உண்டு.
உண்டு. அநேகர் வெறுப்பார்கள், ஆனா அது என்ன செய்யும்? உண்டு. விளங்குறதா? நம்முடைய வாழ்க்கையில பலதை நாம் வெறுக்கிறோம் பாருங்க, ஆனா அது நம் வாழ்க்கையில எப்படியோ இருக்கிறது. ஆச்சரியமாக எழுதப்படுகிறது இல்லையா? நீ வெறுக்கிறாயப்பா, நானும் வெறுக்கிறேன், நீயும் வெறுக்கிற, ஆனா உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையில் அது இருக்கிறதே. ஆகையினாலே ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ள நீ கேட்டுக்கொள். அநேகர் வசனங்களை வசனமாக எடுப்பதில்லை, வசனத்தை ஏற்றுக்கொள்வதில்லை. அப்போஸ்தலர் காலத்தில் அவங்க பேசுகிற பொழுது அப்படியே பாத்தீங்கன்னா தேவ ஆவியானவர், ஏன் தெரியுமா? நான் கடந்த ஒரு பேசினேன் இல்லையா, அது அப்படியே கேட்கறது இல்லை, வசனத்தை அப்படியே எடுத்துக்கொள்றது. எனக்கு நன்றியாண்டவர், என்னோடு நீர் பேசினீர் நன்றியாண்டவர், என்னுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு காரியத்தை நீர் திருப்பினீர் நன்றியாண்டவர். இல்ல, அநேகர் இன்னைக்கு செய்தி நல்லா இருந்ததுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அநேகர் அவ்வா நல்லா இருந்துச்சு, அசாதாரணமாக இருந்துச்சு, ஆனா என்னுடைய வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு கோடண்டு போட்டீங்க பாருங்க, என்னுடைய வாழ்க்கையில ஒரு காரியம் ஒன்று அசைஞ்சது பாருங்க. எம் வாழ்க்கையில மாற்றம் உருவாகிறதை யாரும் விரும்புகிறதில்லை, யாரும் விரும்புகிறதில்லை. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்கிறவன். தேவனுடைய சமத்தில் எழுந்திருப்போமா? ஹாலலூயா, 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 ஹாலலூயா.